அன்பரே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்தோ, உம்மை துதித்தோ, இந்த வேளையும் ஒரு வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒரு வார்த்தையும் ஒழியாத ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியானவர் மூலம் நீர் எழுதி வைத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீ நல்ல போதகரப்பா, நீ எங்களை போதித்தார். ஆண்டவரே, நடத்தும்படியா நாங்கள் வச்சோம். வந்த ஒவ்வொரு பிள்ளையோடும் பேசும் இடைப்படும்படியா நாங்கள் வச்சோம். எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்புப்படக்கூடும். உமது நாம் ஒன்று மைப்பட்டு, உமது நாம் ஒன்று உயர்த்தப்பட வேண்டும் நாங்கள் வச்சோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே. ஆம், எல்லாம் உட்கார். வேதத்திலே ஒரு எழுத்தும் ஒரு உறுப்பும் என்ன செய்ய, ஒளிந்து போவான், மாற்றக்கூடாதுன்னு தேவன் சொல்லிட்டார். அப்ப ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னால், அது இந்த வார்த்தையிலே ஒரு காரியம் நிச்சயமாய், அந்த வேத வார்த்தையிலே ஒரு தேவன் இது ஒரு நோக்கத்தோட அந்த காரியத்தை சொல்லியிருப்பார். ஆகவே வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்தால், மத்தேயு, மாற்கு, லூக்கா என்ற மூன்று விஷயங்களையும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கும்போது, அங்கே கிட்டத்தட்ட 700 அதிபதிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 100 அதிபதியானே என்று சொன்னால், அவர் 100 பேருக்கு ஒரு அதிகாரியா இருந்து எல்லாம் குமான் பண்றது, எல்லாரும் அதிகாரம் செலுத்துவது என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அவை அந்த 100 அதிபர்களுக்கு அநேக பொறுப்புகள் இருந்தது, அநேக வேலைகள் இருந்தது, அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அங்க 100 அதிகாரம் இருந்தது. ஒரு சேனாதிபதியை போய் கலைக்கிறதுக்கு கூட 100 தான் அதிகாரம் இருந்தது. மற்ற யாருமா அங்க சேனாதிபதி நேரடியா போக முடியும். அப்படியான அதிபதிகள் குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த 100 குறித்து சொல்லப்பட்ட காரியத்திலே கிட்டத்தட்ட 700 ஏன் நான் இதை சொல்லுகிறேன் சொன்னால், அது ஆரம்பமாக அல்ல, முகவரியாக அந்த 100 அதிபதிகளுக்கு உள்ள பொறுப்புகளை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். ஆகவே முதலாவது ஒரு 100 பார்த்தால், மத்திய சுவிசேஷம் 8 பார்த்தால், அங்கே ஒரு 100 குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5:8-13 வசனங்களை பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே இயேசு கப்பகமுள்ள பிரவேசித்த போது, அங்கே 100 அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். லூக்கால பார்த்தால் அவன் சொல்வது மரண அவஸ்தைப்படுகிறான் என்று சொல்லப்பட்டது. இந்த அந்த இடத்துல சொல்லப்படுது, என் பிரியமான வேலைக்காரன். அப்ப பாருங்கள், அவன் 100 இருந்தாலும் தன் வேலைக்காரன் போனா இன்னொரு வேலைக்காரன் எடுக்கலாம் என்று அவன் விரும்பவில்லை. அந்த வேலைக்காரனுக்காக அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை வேண்டிக் கொண்டான் சொல்லுகிறது. லூக்காவில் பார்த்தால் ஒருவரை அனுப்பி அவரை அவர் மூலம் அந்த காரியங்களை செய்தார்னு சொல்லப்பட்டது. சரி, எப்படி யாரை இருந்தாலும் அவர்களிடத்திலே அவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். அதுக்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். அப்போது அந்த 100 அதிபதி சொல்லுகிறான். லூக்காவில் பார்த்தால் அவன் பந்த விடத்திலே சொல்லுகிறான், அவர் நான் வந்து சுத்தமாக்குவேன் என்று சொல்லிய போது அவன் திருப்பி அங்க ஒருவரை குறித்து அனுப்பி சொல்லி விடுகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. சுயமாய் இல்ல வந்த செலவு சீசர் வந்த தனியா இயேசு மட்டும் விட மாட்டான், சீசரோடு வருவார். அப்ப அதுக்காக அவர் அவன் சொல்லுவான், இருதயத்தை ஆண்டவர் அறிகிறான். அவன் அந்த 100 சொல்றான், நீர் ஒரு வார்த்தை அவனை விசுவாசிப்பாங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லும், அப்போது அவன் சோத்தமாவான் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த வேலைக்காரன் குணமடைவான், சோத்தமாவான் என்று சொல்கிறான். அவன் சொல்லுகிறான், என் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுறதுக்கு போ என்று சொன்னால் போகிறார்கள், வா என்று சொன்னால் வருகிறார்கள். என் வேலைக்காரர் இதை செய்கிறார் என்றால், இயேசு இப்படியான காரியத்தை, இப்படியான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுந்தவனும், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பேசிக்க பாத்திரன் இல்லை என்று சொல்ல போது, ஆண்டவர் பின்னுக்கு திரும்பி பார்த்தேன், அண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி திரளான கூட்டம் தான் இருந்தது. திரளான ஜனங்களை எந்த நேரத்திலும் இருந்தது. ஆகவே அவர் சாப்பிடக்கூட ஜெபிக்கிறது கூட அநேக காரியங்களை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான இது திரளான கூட்டத்தை பின்னுக்கு திரும்பி பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளே இப்படியான ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார் மத்தியிலே பகவான் 110 பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே ஆக்கிடவது என்றார். அவன் வேலைக்காரன் சோத்தமானான். 110 குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 குறித்து பார்த்தால் மத்தியு மாற்று லூக்கா சுவிசேஷம் 3 அங்கே சொல்லப்படுகிறது. மத்திய 27 54 மாற்று 15:39 லூக்கா 23:47 அங்கே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்கின்றால், 6 தொடக்கம் 9 வரையும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாற்று, சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக நடுவாக கிழிந்தது, இயேசு பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டேன். 110 கூப்பிட்ட போது 110 இதை பார்த்துக்கொண்டு அவனுடைய பொறுப்புலதான் அந்த காரியம் நடக்கிறது. பாருங்க, 110 உள்ள பொறுப்புகளை பார்க்கிறோம். அப்ப அவன் என்ன செய்கிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், இவர் நீதிபரர் என்று அவன் 110 சொல்லுகிறான். அப்ப பாருங்க, இயேசுவை விசாரிக்கும் போது அவரை கொண்டு சிலுவையிலறையும் எல்லாத்துக்கும் அந்த 110 தான் அங்கே பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு வேலை இருந்தது. 3 ஒரு 110 குறித்து பார்த்தால் அப்போஸ்தலர் 10 முதலாம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருன்னு சொன்னால், இத்தாலியா பட்டாளத்தில் எனப்பட்ட பட்டாளத்திலே 110 குர்நலி என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். முதல் சொன்ன 110 பேர் சொல்லப்படவில்லை. 7 பேருக்கு தான் பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று இவர் குர்நலி, அடுத்தது கடைசி அவர் ஒரு 110 பேர் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ஒருவருக்கும் 110 பேர்கள் சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லப்படவன், நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க இயலாது, அது ஆண்டவர்கிட்ட விருப்பம். எலிசாவை போதிக்க எல்லாருக்கும் கதை என்ன தெரியும், நாயினூர் விதவை தான், அவன் பேர் தெரியாது, சொல்லப்படையில் நாயினூர் விதவை என்றுதான் சொல்லப்படும். அதே போல இங்கேயும் 110 குறித்து ஆண்டவர் சொல்லும் போது 2 பேர் சொல்லவில்லை, 3 ஒருவருக்குரை குறித்து கொர்நலி என்ற ஒரு பேரை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். சரி, 4 பார்த்தால் அப்ப சொல்ற நடவடிக்கைகள் 22 24-26 பார்த்தால் அங்கே அப்ப சொல்ல பவுல் விசாரிக்கப்படுகிறான். அவனை கொலை செய்ய பல முயற்சிகள் செய்கிறார்கள். அப்போது அவனை கோட்டைக்குள்ளே இழுக்கிறார். கோட்டைக்குள்ளே இழுத்து அவனை சேனாதிபதி கட்டளை கொடுக்கிறான். அவனை எப்படியாவது கோட்டைக்குள் அவனை வச்சிருந்தால் அவனை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அவனை கோட்டைக்குள்ளே இழுத்து அவர்களை அவனுக்கு விரோதம் இப்படி கூக்குளிட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். ஆகவே அங்கே விசாரிக்கும் போதும் பவுலுக்கு சமீபமாய் ஒரு 110 நிற்கிறான். ஆகவே அந்த 110 பார்த்து பவுல் சொல்லுகிறான், ரோமனை விசாரிக்கப்படுவதற்கு மனுஷனை அடிக்கிறது, விசாரிக்கப்படுவதற்கு முன் ரோமனை அடிக்கிறது நியாயமா என்று சொன்னவுடன் அந்த 110 பயந்து விட்டான். அவன் நேரடியாக போய் சீனாதிபதி, இந்த மனுஷனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், ஏனென்று சொன்னால் இவன் ரோமன் என்று சொன்ன போது அவர்கள் பயப்படுற காரியத்தை குறித்து அங்கே அவன் காப்பாற்றி போற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே 5 பாருங்கள், 110 உள்ள வேலைகளை குறித்தான். அவர்கள் எவ்வளவு வேலையிலே எவ்வளவு காரியங்களை அவர் செய்ய வேண்டியிருந்தது என்ற காரியத்திற்கு தான் நான் உங்களோட கலந்து கொள்கிறேன். 5 பார்த்தால் அப்போஸ்தலர் 23:17 பார்த்தால் அப்போஸ்தலர் பவுலை கொலை செய்ய ஆயத்தமாயிருந்தார்கள். பவுலை யாரு செய்ய, அவனை கொலை செய்ய வேண்டும், அவனை கொலை செய்யாம நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று காரியத்தில் அவங்க தீவிரமா இருக்கும் போது அவருடைய சகோதரியின் மகன்
இதை காரியத்தை குறித்து வந்து பவுலுக்கு அறிவிக்கிறான். அறிவிக்கும் போது அது அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதியை அழைத்து இந்த வாலிபன் சேனாதிபதியிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அந்த இடத்திலேயும் ஒரு நூற்றுக்கு அதிபதியை தான் பவுல் அறிவித்து சீனாதிபதியத்திலே அழைத்து கொண்டு போக முடியா சொல்லுகிறார். ஆகவே அப்ப எங்கே விசாரிக்கிறது, எங்கே சிலுவிலறி, எல்லா காரியத்திலும் அந்த நூற்றுப்பதி அங்க இருக்க வேண்டும். ஆகவே அப்போ சொல்ற 24:23 அப்ப சொல்ற பவுலை காவல் பண்ணவும் அவனை கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் அவனை கண்டுகொள்வதற்கும் வருகிற அவனுடைய மனுஷன் அவளை அவருடைய அவரை சந்திக்க வருகிற மனுஷனை ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிக அவனுக்கு கட்டளையிட்டு அவனை காத்திருக்கும்படி செய்தார். அப்ப நூற்றுக்கு அதுபடியா அவனை காத்திருக்க வேண்டும். அவை நூற்றுக்கு அதிபதிக்கு எந்த விசாரணை, எந்த காரியத்திலும், எந்த நேரத்திலும் அவன் தனியா அதிகாரியா இருந்து வீட்டிலிருந்து அதிகாரம் செலுத்துறவன் இல்ல, எல்லா காரியத்திலும் அவன் நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறான். அப்ப எவ்வளவு வேலை, எவ்வளவு காரியங்கள் உண்டு என்று நான் நூற்றுக்கு அதிக குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அது ஏழாவது பார்த்தால் அப்போஸ்தலர் 27 அங்கே பார்த்த முதல் 6 இத்தாலிய தேசத்துக்கு அவர்கள் கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர் பவுலை கப்பலில் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த ஜூலி என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதி இடத்தில் ஒப்பித்தார். அப்ப இவனை பிடித்து கப்பலில் கொண்டு போறதுக்கு கூட அது ஒரு நூற்றுக்கு அதிபதியிடத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய பெயர் அங்கே கொடுக்கப்பட்டது ஜூலி. அவை நாங்கள் 7 நூற்றுக்கு அதிபதிகளை குறித்து பார்க்கும் போது இந்த நூற்று அதிபதிகளுக்கும் எந்த இடத்திலே ஆர் விசாரிக்கப்பட்ட போது அல்லது விசாரணை கை செய்யப்பட்ட போது அல்லது இயேசு கிறிஸ்து சூழ்நிலையின் போது எல்லா காரியத்திலும் இந்த நூற்றுப்பதி நிற்க வேண்டும். அப்ப நூற்றுக்கு அதிபதிகளுக்கு அநேக வேலைகள் இருந்தது. அரண்மனையில் விசாரிக்கும் போது, மற்றவர்களை அடிக்கும் போது, சவுக்கு அடிக்கும் போது, சேனாதிபதி தொடர்பு கொள்வதற்கு எல்லா காரியத்துக்கும் இந்த நூற்றுப்பதிகளுக்கு என்ன இருந்தது, வேலை இருந்தது. அவர் சும்மா இருக்கவே முடியாது. அப்ப இப்படியான நூற்றுக்கு அதிபதிகள் ஒரு நூற்றுக்கு அதிபதியில இருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவேதான் அது மாத்திரமில்ல, அப்ப சொன்ன பவுலை ரோமபுரியிலே சேர்ந்த பின்பும் நூற்றுக்கு அதிபதி தன் காவல் இருந்தவர்களை சேனாதிபதியும் ஒப்புக் கொடுத்தான். முழுவதும் அவன் இரண்டு மாத்திரமில்ல அங்கு கொண்டு ஒப்புக் கொடுக்கும் வரையும் இவனே அப்ப சொன்ன பவுலுக்கு பாதுகாப்பா இருந்தான். இருந்து எல்லா காரியத்தையும் செய்து அங்க முடிக்கிறான். அப்ப நூற்றுக்கு அதிபதிக்கு அநேக வேலைகள் இருந்தது. கப்பல் சேதம் ஏற்படும்போதும் அப்ப சொன்ன பவுலோடு இருந்திருக்கிறான். அவனை கொண்டு அங்கு ஒப்புக் கொடுக்கும் வரையும் இவன் பொறுப்பு. அப்ப எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு காரியத்தை அவன் செய்ய வேண்டி இருந்த நூற்றுக்கு அதிபதி. அப்படி என்று சொன்னால் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இவ்வளவு காரியம், இவ்வளவு வேலைகள் இருக்கும் என்றால் ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து வேதத்திலே விளக்கமாக சில காரியங்களை சொல்லப்பட்டது. அப்படியான காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேகர் சொல்ற காரியங்கள், எனக்கு அதிகமாய் வேலை உண்டு, நேரம் இல்லை. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதிகளை குறித்து பார்த்தால் எங்களை விட அதிகமான வேலை வாய்ப்பு காரியங்களை செய்தவர்கள் இவர்கள். வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஒரு நூற்றுக்கு அதிபதி என்னென்ன காரியத்தை செய்தான் என்று நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்க போறோம். அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோமா என்று நாங்கள் நிதானித்து அறிந்து தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே அப்போ சிலர் 10 எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க பார்த்த ஒரு பேர் சொன்னப்பட கொர்நெலி என்ற நூற்றுக்கு அதிபதியை குறித்து, இத்தாலிய பட்டாதனப்பட்ட நூற்று அதிபதியை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். முதலாம் வசனத்திலிருந்து 6 வரையும் வாசிப்போம்.
இத்தாலிய பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரத்தியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான்.
நூற்றுக்கதிரியை குறித்து பார்த்தால், இவ்வளவு காரியத்தையும் செய்த அவனை அப்போஸ்தலன் பேதுருவை அழைக்கவும் அவன் சொல்லபடி செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருந்திருக்கிறது இல்லையா? அதான் சொல்லுகிறான். ஆண்டவன் தரிசனத்திலே வந்து தூதன் மூலம் அந்த காரியத்தை சொல்லுகிறான். நீ யோபா பட்டத்தில் ஒருவர் இருக்கிறார், தோல் பதினெட்டு இருக்கிறான், அவன் வந்து இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். அப்ப இந்த கொர்னேலியு என்னென்ன காரியத்தை செய்தான் இவனை குறித்து பார்த்தால், இவன் இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டணத்திலே நூற்றுக்கு அதிபதியாக கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசிரியா பட்டணத்திலே இருந்தான். அப்ப அவன் முதல் செய்த காரியம் என்னவென்னா, அவன் தேவ பக்தி உள்ளவன். நான்கு காரியங்களை குறித்து அந்த இரண்டாம் வசனத்தில் சொல்லப்படுது. முதலாவது அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். இன்னைக்கு தேவ பக்தி என்று சொன்னால், ஆசியாவில அதிகமான தேவபக்தி உள்ள ஆக்கள் இருக்கிறார். இலங்கை தேசத்தில் இருக்கா, அதை விட இந்தியாவில் அதிக மோசமா இருக்கிறார் இல்லையா? எந்த காரியத்துக்கும் எல்லாத்துக்கும் என்னென்ன ஒரு ரோட்ல வர கல்லுகள், எலிகள், மனுஷர்கள், நடிகைகள் ஆறா இருந்தாலும் என்ன செய்வார்கள், கும்பிட்டுருவார்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு எம்ஜிஆரையும் கும்பிடுவாங்க. அப்ப பக்தி இருந்தது அவர்களுக்கு. இலங்கை தேசத்து மக்களுக்கும் பக்தி இருந்தது. ஆனால் பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்றார் என்று வேதவசனம் ஒன்று. உண்மையான பக்தி உள்ளவர்களை தேவன் நிச்சயமாய் ஒரு காலத்திலே அவர் தெரிந்து கொள்ளுவார். ஆகவேதான் பக்தி இவரை குறித்து கொர்னேலியு குறித்து முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரணம், அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தேவபக்தி உள்ளவன் மாத்திரம் இல்ல, தன்னோடு இருக்கிற அதிபதிகளை, தன்னோடு கீழ் நூற்றுக்கு அதிபதி, தன்னோடு கீழே வேலை செய்கிறவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்ற காரியத்தை குறித்து அவன் அறிந்திருந்தான். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்னது? உன் ஜெபமும், முதலாவது வர்றது உன் ஜெபமும் உன் தான தர்மங்களும் தேவ சமத்திலே வந்து எட்டிட்டு என்று சொல்லுகிறார். சொல்லி சொல்லுகிறார், யோப பட்டத்திலே அப்போ பேதுரு என்றவர் இருக்கிறார், அவரை நீ அழைப்பி என்று கூப்பிடும் போது, ஏழாம் வசனத்தை வாசியுங்கள். ஏழாம் வசனத்திலே கீழ்ப்பதியில் அவன் அந்த காரியத்தை சொல்லுகிறார்.
தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போற்றவர்களில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து,
யாரை அழைக்கிறார், தேவ பக்தி இல்லாதவனை அனுப்பினா என்ன நடக்கும், எல்லா காரியத்தையும் குழப்பி அடிச்சிருவாங்க. ஆகவே அவன் கூட தனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து தேவ பக்தி உள்ள ஒருவனை அவர் என்ன செய்கிறான், அப்போஸ்தலன் பேதுரு இடத்திலே அனுப்புகிறார். ஆகவே இப்படி கொர்னேலியு இப்படி தேவ பக்தியா இருந்தான், இவ்வளவு பொறுப்புள்ள வேலைகள், இவ்வளவு காரியங்களை செய்கிறவன், இவ்வளவு எல்லாவற்றிலும் தலையிட்டு செய்கிறவன் கூட அவன் தேவ பக்தியாய் இருந்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால், நீங்களும் நானும் எவ்வளவு தேவ பக்தி உள்ளவர்களாய் இன்றைக்கு இருக்க வேண்டும், எத்தனை காரியத்துக்கு நாங்கள் சாட்டு போக சொல்லுகிறோம். ஆகவே கொண்டு இவ்வளவு வேலைகள், இவ்வளவு பொறுப்புகள், இவ்வளவு காரியங்கள் செய்யப்பட வேண்டிய வேளையிலும் அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். இரண்டாவது அவனிடத்திலிருந்து நாங்கள் பார்க்கிற காரியம், அவன் என்ன செய்யறான், இரண்டாவது பாசிங்க, இரண்டாவது வசனத்தை அந்த கீழ்ப்பதி, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். இரண்டாவது பார்த்தால், அவன் தன் தனியே தேவ பக்தி உள்ளவன் அல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். தன் மனைவியை, தன் பிள்ளைகளை தேவ பக்தி உள்ளவளாய் அவன் வளர்த்திருக்கிறான். இவ்வளவு வேலைகள் இருந்து தான் மட்டும் தேவனிடத்தில் பக்தியா இருக்கவில்லை, தன் வீட்டார் அனைவரோடும் அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க இருக்க தேவையில்லை ஆதியாகமம் புஸ்தகத்திலே 22 பன்னிரண்டாம் வசனத்திலே பார்த்தால் நடக்கிற சம்பவத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். அப்போது தேவதூதன் மகன் மேல் கையை போடாதே என்று சொல்லி போட்டு அவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று அறிந்திருக்கிறேன். அவரை பார்த்து தேவதூதன் சொல்றான், நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று அறிந்திருக்கிறேன். அதே நேரத்திலே அதிகாரம் 42:18 பார்த்தால் யோசேப்பு சொல்லுகிறான், தன் சகோதரர்களை பார்த்து நான் தேவனுக்கு பயப்படுறவன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுலே ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி சொல்லும் போது அவர் சொல்றார், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை, தேவனுக்கு பயப்படுறவன், உத்தமன், சன்மார்க்கன், இப்படி என்றால் தேவன் சாட்சி கொடுக்கிறான், தேவனுக்கு பயப்படுறவன் அப்படின்னு சொன்னால் உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் இன்றைக்கு சொல்லும்னா இவன் தேவனுக்கு பயப்படுறவன். முதலாவது பார்த்த தேவ பக்தி உள்ளவன், இரண்டாவது தேவனுக்கு பயப்படுறான். எடுக்கவில்லை. சங்கீதம் 5:7 சொல்லப்பது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னுமாய் 22:22 பார்த்தால் 22 முதல்ல இருந்து வாச்சால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சொல்லப்பட்டு இங்கே வந்துவது, நான் கர்த்தருக்கு பயப்படுவர்களே அவரை துதியுங்கள், இஷ்டவேஷன் நீங்கள் எல்லாரும் அவரிலே பயந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். எந்த சூழ்நிலை, எந்த நெருக்கங்கள், எந்த பாடுகள், எந்த வேதனைகள் வந்த போதும் அவன் தேவனுக்கு பயப்படுறனாயிருந்தான். அதே போல இந்த கொர்நேலியும் என்னால் தேவனுக்கு பயப்படுறனாயிருந்தான். இன்னுமாய் ஜோனா புஸ்தகத்திலே பார்த்தால் அங்கே போதார் அங்கே கொந்தளிப்பொன்று காரியம் ஏற்படுகிறது. வரும்போது கப்பல் அதிகாரி வந்து கேட்கிறார், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது நீ என்கிறது, எல்லாரும் அங்கே அவர்கள் தங்கட தெய்வங்களை கூப்பிட்டு வணங்கி கொண்டிருக்காள், இவர் அடித்தட்டில் படுத்து நல்ல நீத்தர் அடிக்கிறார். அப்ப அவனை கண்டுபிடிச்சு அவனை கூட்டி வந்து, இது ஆர் நிமித்தம் ஏற்பட்டது, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தொழில் என்ன, உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியா என்று யோபை கேட்கும்போது யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சாரி யோனா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னது? அதற்கு நான் எபிரேயன் உண்மையை சொல்லுகிறார். அடுத்தது சொல்ல, சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பொய் சொல்லுகிறான். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறான், எங்கே போய் சொல்லி, நினிவேக்கு போய் சொல்லி, தரிசிக்கு போய் சொல்லி, நினிவேக்கு போய் சொல்லி, இவன் எங்க போறான், தரிசிக்கு கப்பல் வரி போகிறான், தேவனுக்கு பயந்தா இதை செய்கிறான். இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம், நான் தேவனுக்கு பயப்படுறேன், தேவனுக்கு பயந்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறேன், செய்கிறதெல்லாம் ஜோனாவை போல இருக்கிறது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆகவே இந்த காரியத்திலே அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்தால் நீ என்ன செய்வதற்கு நீ இயக்கி போயிருக்க வேண்டும். ஆகவே தேவனுக்கு பயமில்லாத சாரிகளை செய்து போட்டு இவர் சொல்ற, நான் தேவனுக்கு பயந்தவன். ஆகவே நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே எபேசியரிலே பார்த்தால் 5:33 பார்த்தால் 33 வசனத்திலே, உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார். அவர் மட்டும் எழுதல, அப்போஸ்தலன் பேதுருவும் இந்த காரியத்தை குறித்து ஒன்று பேசுற மூன்றாம் அதிகாரத்திலே முதலாம் இரண்டாம் வசனத்தில் சொல்ற, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாராக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனை என்று மனைவி நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. மனைவி எப்படியா இருக்க வேண்டும்? பயபக்தி உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுலும் அப்போஸ்தலன் பேதுருவும் இந்த காரியத்தை கொடுத்து சொல்லியிருக்கார். ஆகவே எபிரேயர் 11:7 சொல்லப்படுது, காணாரோளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றும் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தாரை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். யாரு? நோவா. இங்கே பார்க்கிறோம் கொர்நேலியுவை. அவன் தான் மட்டும் தேவபக்தி இல்ல, தன் குடும்பத்தால் அனைவரோடும் தேவபக்தி உள்ள எல்லாரும் தான். இங்கே நோவா குறித்து பார்க்கும்போது நோவாவை தேவன் அழைத்து அந்த காரியத்தை செய்யும் போது நோவா சொல்றத அவருடைய மனைவி கேட்டான் இல்லையா? கேட்டுதான் கப்பலை கட்டிவினாங்க. இன்றைக்கு தொழில்நுட்ப கண்டைக்கு இருக்கல. அது மாத்திரம் இல்ல, அவருடைய மூன்று ஆம்பளை பிள்ளைகள், மூன்று ஆம்பளை பிள்ளைகள் கல்யாணம் கட்டி கிடைந்தாங்க. திருமணம் முடித்திருந்தும் போது கூட நோவாவின் சொல்லை கேட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருக்கு உதவியாக கப்பல் கட்டுவதற்கு காரியங்களை செய்தார்கள். ஆகவே அவர்கள் தேவ பக்தர்களாய் இருந்தபடியினால் தான், தேவனுக்கு பயப்படுறவர்களாய் இருந்தபடியினால் தான் என்ன செய்தார்கள்? அவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள், மற்றவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த பயம், தேவனுக்கு பயப்படுற பயம் எங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தால் அனைவரோடும் சேர்ந்து நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுற பயம் உண்மையாகவே இருக்க வேண்டும். உங்க தேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி வேலை செய்கிற இடத்திலே பழகிற இடத்திலே வீட்டிலே எல்லா காரியத்திலும் நாம் தேவனுக்கு பயப்படலாம் இருக்க வேண்டும். இது மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தல் விசேஷத்திலே பார்த்தால் அங்க நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் வருகிறது. அங்க நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள்லே இங்க எடுக்கிற வெளிப்படுத்தல் 11:18 பார்த்தால் நியாய தீர்ப்பு அடைவதற்கு உமது நாமத்தினே பயபக்தியாயிருந்த சிறியோரையும் பெரியோரையும் கண்டேன் என்று ஜோவான் அங்கே காரியத்தை எழுதியிருக்கிறார். தேவனுக்கு பயபக்தியாயிருந்த சிறியோரையும் பெரியோர் எல்லாரையும் நான் அங்கே கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் உண்மையாய் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். முதலாவது தான் தெய்வ பக்தியாய் இருக்க வேண்டும். அவரோடு கூட சேர்ந்து குடும்பத்தார் அனைவரோடும் கூட சேர்ந்து தேவனுக்கு பயபக்தியாய் பயத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு பயந்தவர்களாம் அவருடைய சமத்திலே நிற்க முடியும். சரி, மூன்றாவது இவர்ல இருந்து பார்க்கக்கூடிய காரியம் வாசிங்க, அது இரண்டாம் வசனத்தை.
ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
மூன்றாவது காரியம், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். கொஞ்ச தர்மம் இல்ல, மிகுந்த தர்மங்கள். அப்ப மிகுந்த தர்மங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். ஆகவே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்ற காரியங்களை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க, ஜாக்கப்படுத்தின தீபம் 3:27 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன
திக்கத்த பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது.
சுத்தமான பக்தியா இருக்கிறது. பாருங்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும், அது மாத்திரமில்ல, நீ உலகத்தாரால் கரைபடாத படிக்கு தேவ பயமும் தேவ பக்தியும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதோடு கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படியானவளை நாங்கள் விசாரிக்க வேண்டும். அதுவே பிதாவைய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிற. அது மாத்திரம் இல்ல, இந்த மிகுந்த தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால், ஆண்டவர் தூதன் தரிசனம் போது உன் ஜெபமும் உன் தான தர்மங்களும் என் சன்னையில் வந்து எட்டியது என்றான் சொல்றது. வேற மற்ற காரியங்கள் சொல்லப்படவில்லை. அப்ப பாருங்கள், தான தர்மம் நான் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நீங்க எடுக்கிற அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே ஒரு சகோதரியை குறித்து அங்கே சொல்லப்படுறது. 9 அதிகாரம் 36-41 அங்கே சொல்லப்படுறது. யோபா பட்டத்திலே அங்கே கிழக்க பாசையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு ஆர் இருந்தா சிசி. ஆனா கொர்னேலியை பற்றி சீசன் என்று சொல்லப்படவில்லை. கவனிச்சு கொள்ள நீங்க. இவள் யாரு? தேவனுடைய சிசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்தார். கொஞ்சமா செய்யல, மிகுதியா செய்தார். செய்து கொண்டு வர்ற நாட்களே இவள் என்ன செய்து விட்டார்? மறித்து விட்டார். மறித்து அவளை என்ன செய்தார்கள்? குளிப்பாட்டி மேலே கிடத்தி விட்டிருந்தார்கள். கிடத்தி விட்டு போட்டு அப்போஸ்தலன் பேதுரு அங்கே இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அங்கே ரெண்டு பேரை அனுப்பி அவர் கூப்பிடுறார். அப்ப வரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போது சொல்லுகிறார் பேதுரு 20:39 அவனை மேல் வீட்டுக்கள் அழைத்துக் கொண்டு போனார்கள் பேதுருவை. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் நம்ம வாசிப்பதிலே திக்கற்றவர்கள் விதவைகள் என்றால் சொல்லப்பட்ட இங்க பாருங்கள், எல்லா அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அவள் மறிக்க கூடாது, அவள் பிழைக்க வேண்டும் என்றுதான் பேதுருவை இங்கு அனுப்பியிருக்கிறார். அனுப்பி அவர் வந்து எல்லாரையும் வெளியே போய் சொல்லி ஜபித்து அவர் உயிரிழ்வார் அவரிடத்திலே கொடுக்கிறார். காரணம் இந்த தொற்கால் மறித்து உயிர்த்துக்கு அவர் பிறகு மறிச்சிருப்பார். ஆனால் மறித்து உயிர்த்தெழுது காரணம் அவள் செய்த மிகுந்த தான தர்மங்கள். இது மேல் தேவன் அதிகமாய் பிரியப்படுகிறார். ஏன் எபிரேயர் 13:16 வாசிப்போம். அடுத்த பதிவு கடன் சொல்ல எபிரேயர் 13:16
அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
அன்றியும் என்றுதான் சொல்றது. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மறக்கவே கூடாது, மறக்கவே வேண்டாம். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அங்க பார்க்கிறோம் 1:27 சுத்தமான பக்தியா இருக்கிறது. இங்கே தேவன் பிரியமா இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தான தர்மங்களை செய்கிறவளாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த கொர்னேலியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் 3வது காரியம், அவன் தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்திருந்தவன், அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தவன். 4வது காரியம், அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள காரியம், அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு செய்யும்போது அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவார். இல்லாட்டி அநேக காரியங்களை நாங்கள் புதுசாக செய்யப்பட்ட அங்க தடைப்படுறது இல்லாம போறது என்னது? ஜெபமும் ஜெப நேரம் தான் குறையும். ஆனா அந்த கொர்னேலியை குறித்து ஏன் நான் முதல் 110 உள்ள பொறுப்புகளை உள்ள காரியங்களை ஏன் விளங்கப்படுத்தினேன்னு சொன்னா, இவ்வளவு காரியத்தை செய்து கொண்டிருந்த இவன் இவ்வளவு காரியத்தை இவன் செய்திருக்கிறான். தேவ பக்தி அறிந்திருக்கிறான், வீட்டார் அனைவரோடும் தேடு தேவனுக்கு பயந்திருந்திருக்கிறான், 3வது அவன் தான தர்மங்களை எல்லாருக்கும் செய்திருக்கிறான். அது மாத்திரமில்ல, அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஆகவே நெகேமியாவை குறித்து பார்க்கும்போது 4:9 பார்த்தார். அவன் சொல்றான், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இந்த அலங்கத்தை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி நாங்கள் அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னார். தேவனை நோக்கித்தான் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார். ஆகவே நீதிமன்ற 15:29 பார்த்தால் அங்கு சொல்லப்படுகிறது, நீதிமான்களின் ஜெபத்தையும் தேவன் கேட்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இடைவிடாமல் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து எல்லாருக்காகவும் இரவும் பகலும் ஒருவருக்கொருக்க துன்பப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டாம். கொன்னேலியும் இவ்வளவு காரியத்தையும் செய்து கொண்டு அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனா இருந்தா நாம் ஏன் ஜெபிக்கிறவனா இருக்க முடியாது? ஜெபித்தாதான் நாங்கள் ஜெயம் பெற முடியும். இவனுடைய வாக்கு தத்தங்களும் நிறைவேறுவதற்கு நாங்கள் காரணமாகத்தான் முடியும். இல்லாடி வாக்கு தந்து விட்டு நாங்கள் ஜெபிக்காவிட்டால் இவனுடைய வாக்குத்தன் நிறைவேற்ற முடியாது. பிறகு நாங்கள் என்ன சொல்றோம்? ஆண்டவரை குறை சொல்றது. நாங்கள் ஜெபிக்கிறே இல்லை, எங்கட குறையை விட்டுட்டு மற்றவன் குறையை தைக்கப்படுது. ஆகவே ஸ்தேவானை குறித்து பார்த்தா அவனை கல்லிருந்து கொல்ல போறார். அந்த நேரத்திலும் அவன் தேவனை நோக்கி தான் மறிக்க போகிறேன், கல்லறிந்து கொல்லப்பட போறவர்கள் மூர்க்கமாக இருக்கிறார்கள், எல்லாரும் கல்லை வைத்துக் கொண்டு அப்போதும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன் தான். பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் வரும்போதும் தாவீதை குறித்து பார்த்தால் அவன் ஜெபிக்கிறாய், தேவனை விசாரிக்கிறவனாய் இருந்தான். அதே போல நாமும் ஜெபிக்கிறவளாய் இருந்தால் தான் காரியத்தை வெற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தால் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டிலே போய் 43 வசனம் பார்த்தா தனியா அந்த கொர்நேலியை பற்றி அங்கே சொல்லப்பட்டது, என்ன நடந்தது, என்ன காரியம் நடந்த குறித்து சொல்லப்பட்டது. எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை. அந்த 10 முதல் வசனத்திலே பார்த்தால் பகலில் ஏறக்குறைய 9 நேரத்தில், அப்ப எந்த நேரத்தில் மந்தி வரை சந்திக்கிறார்? 9 9 என்றா எத்தனை மணி? 3 3 என்ன என்ன செய்வோம்? ஆஹா, நாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உறங்குற நேரம். ஆனா இங்க என்ன இருந்தது? 9 என்னன்னு சொன்னா நீங்க அப்ப சொல்ல 3 முதல் வசதி ஜெப வேலையாகிய 9 யோவானும் பேதுரும் எங்க போறார்கள்? ஆலயத்துக்கு போறாங்க. அப்ப 3 வேலை ஒரு ஜெப வேலையா இருந்திருக்கிறது. ஏன்னா அவர் ஆலயத்துக்கு போகும்போது நாலு பிறவியில இருந்து சப்பானி எழுந்து நடக்கிறார். இங்கே கொர்நேலியை பார்த்தால் இவன் 3 வேலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அங்க தேவதூதன் வந்து அங்கே அவரோடு பேசுகிறார். அப்ப ஜெபிக்காட்டியும் நடந்திருக்கும், பேசியிருக்கவே மாட்டார். அப்ப சொல்ற 10:9 பாருங்கள்.
மறுநாளிலே அவர்கள் பிரியாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான்.
சரி, இங்க பேதுரு 6 சத்தியா 12 சரியான பசி. அங்க போய் அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா சரியான பசியோட வார, ஆனா பசியோட வரைக்கும் அதுக்கு ஆயத்தம் செய்யற. ஆயத்தம் செய்தா நாங்க என்ன செய்வோம்? 12 சரியா பசிக்குது, இந்த ராஜ்யத்துக்கு வர. அப்ப நாங்க என்ன செய்வோம்? காலை கையை நிறுத்தி கொஞ்ச நேரம் சனிஞ்சிருப்போம்னு ஒரு சொல்லுவோம். ஆனா அப்ப சில பேதுரு என்ன செய்யறான்? பகல் 12 சரியான பசி. அப்ப என்ன செய்யறான்? இவர் ஆயத்தம் பண்ணும் வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவசோமத்திலே கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க போகும்போது தான் அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை கூடிய இறக்கி எல்லா மிருகங்களையும் காட்டி எல்லா காரியத்தையும் பொண்ணில் வீட்டுக்கு போறதுக்கு தேவன் இங்கே ஆயத்தப்படுத்துறார். அங்க தூதன் சொல்லிவிட்டால் அதுக்கு ஆயத்தப்படுத்துறான். தெரிந்து சொல்றான், அசுத்தமானதை விரிகுளம்பை நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லி 3 தரிசனத்தை கண்டு என்ன செய்கிறான்? இதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறான். சிந்திக்குவன் 2 அங்கே வருகிறார்கள். இங்க வரும்போது அந்த 2 வந்து இவரை குறித்து நாங்க 2 4 காரியத்தை பார்த்தோம். 1, தெய்வ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவோடும் தேவனுக்கு பயந்திருந்தவன், 3வது மிகுந்த தான தர்மங்களை செய்தவன், 4வது எப்பொழுதும் செவ் பண்ணி கொண்டான். இவனை குறித்து இன்னும் ரெண்டு காரியங்களை காட்டி நான் கடன் சொல்ல விரும்புகிறேன். அவன் எப்படியானவன் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:22 வாசிங்க.
அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாயிய கொர்நேலி என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள்.
சரி, இவன் வந்து ஆறு ரெண்டு பேர் தேவபக்தி உள்ளவனை அனுப்பியிருக்கிறார். அந்த தேவபக்தி உள்ளவன் வந்து அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். தேவன் சாட்சி சொன்னவர்கள் இருக்கிறார் வேதத்திலே. இங்கே அவரை குறித்து ஒரு சாட்சிகள், அவருக்கு அவர்கள் அவன் நீதிமான். நான் அஞ்சாவது அவனிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள காரியம், அவன் நீதிமானாயிருந்தான். யாரு? அவனு கீழே வேலை செய்கிற ஒருவன் வந்து அவனை குறித்து சாட்சி சொல்லும் போது, அப்ப சொன்ன பேரிடத்தில் வந்து சொல்லும் போது அவன் நீதிமான். முதல்ல செய்த நாலு காரியங்களை குறித்து அவன் இருக்கவில்லை, அவன் நீதிமானாயிருந்தான். அவனுக்கு கீழே வேலை செய்கிற எல்லாருக்கும் அவன் என்ன செய்தான்? நீதிமானாயிருந்தான். ஆகவே நோவாவை குறித்து பார்த்தால், நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான். ஆறாம் அதிகாரத்திலே பார்த்தால் அங்க சொல்லப்பட்டது. ஏழாம் வருஷத்திலே பார்த்தால் முதலாம் வருஷத்திலே, இந்த சந்ததியில் இவனை நீதிமானாக கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 Samuel 24:17 பார்த்தால் அங்கே சொல்லுகிறார், சவுல் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான் என்று அவன் கொலை செய்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அவனோட சாவியை மட்டும் மரத்து கொண்டு போனபடியினால் அவன் சொல்லுகிறான், என்னையிலும் பார்க்க நீ நீதிமான் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 1:6 பார்த்தார், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 14:5 பார்த்தால், தேவன் நீதிமானே சந்ததியோடு இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 32:11-33 பார்த்தா, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. ஆனால் மற்றவர் பார்த்து உங்களை சொல்ல வேண்டிய நீதிமான் கொர்நேலியே அவனுடைய வேலை செய்யறவன் தான் போய் அவரை சொல்லுகிறான். பேதரிடத்தில் நீதிமான் உங்களை குறித்து எங்களை குறித்து மற்றவர்கள் சொல்ல முடியுமா? நீதிமான் ஆகவே சங்கீதம் 34:11-3:17 பார்த்தால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அது மட்டும் ஜோசப்பை குறித்து அவன் சாட்சி சொல்லும் போது, அவன் மரியாளன் கணவனுடைய ஜோசப்பை குறித்து சொல்லும் போது அவன் நீதிமான் இருக்கான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். அதே மட்டும் யாக்கோபு 5:14 பார்த்தா, நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது என்று சொல்லப்பட்டது. ஆகவே பொன்னிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ற 5வது காரியம், அவன் நீதிமான். அடுத்தது அவனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுது, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூதர் எல்லாரிலும் நல்லவன். இதுதான் பெரிய கஷ்டம். கூடாதவன் என்று பேரெடுக்க ஒரு செகண்ட் கார், ஆனா நல்லவன் என்று பேரெடுக்க அநேக வருடங்கள் செல்லும். ஆனா குறுநொழியை குறித்து அவனுடைய வேலை செய்கிறவனே அப்போ சில பேரிடத்திலே போய் சொல்லும் போது அவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். அடுத்து அவன் சொல்லுகிறான், அவன் தேவனுக்கு பயந்திருந்தவன் சொல்லுகிறான். அது மாத்திரமில்ல, அவன் நல்லவன் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே நீதிமொழிகள் 15:3 சொல்லுது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தூயரையும் நோக்கி பார்க்கிறது. ஆகவே மத்தேயு 5:45 பார்த்தால், தீயோரிலும் நல்லர் மேலும் சூரியனை தேவன் உதிக்க பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11:24 பார்த்த பர்னபாவை குறித்து சொல்ல போறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியின் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுது. சரி, அப்போது பார்த்த காரியத்திலே பார்த்தால், அந்த துக்கல் என்ற காரியத்தை பார்த்தால், அவன் சிசி என்றதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த கொர்நேலியு இந்த காரியத்திலே பார்த்தால் இத்தனை காரியம் அவனிடத்தில் இருந்தது, ஆனாலும் இவனுக்கு ஒன்று தேவையாக இருந்தது. அது யாரு? அப்ப சொன்ன பவுல் வந்து இவனுக்கு சொல்ல வேண்டும். அது என்ன? பேருவர் வரவழைத்து அவன் வந்து செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டியதை அவன் சொல்லுவான். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. பேதுரு வந்து பார்க்கும்போது ஒரு சுயநலவாதியை அவன் இருக்கவில்லை. அவன் பாருங்கள், 10:24 வாசிங்க.
மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசுவாசித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான்.
என்ன செய்திருந்தான்? அதே போல டெலிகிராம் இருந்தா இல்ல டெலிபோன் இருந்தா? ஒன்றும் இல்லை. இவர் புறப்பட்டு அவங்க போய் திரும்பி வரும்போதே அங்க என்ன செய்யறான், அவங்க பூனாக்கள் அங்க ஒரு நாள் தங்கி அவளை விசாரிச்சு அடுத்த நாள் பேதுரு வழிகிட்டு வருகிறான். அப்ப என்ன செய்யறான் பாருங்கள், மறுநாளிலே செசரியா படத்தில் பிரவேசித்தார்கள். யாரு? பேதுருவும் இவருடைய வேலை செய்யறவரும். கொர்நேலியு தன் உறவின் முறையான யாரு? அப்ப உறவின் முறையான தன் உறவு முறையான எல்லாரையும், சொந்தக்காரர் யாவரையும் என்ன செய்திருக்கார்? அழைத்து தன் வீட்டிலே தன் விசேஷித்த நல்ல நெருங்கிய நண்பர்களையும் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைத்து என்ன செய்திருக்கிறார்? தவிர்த்து அவர்களுக்காக என்ன செய்தான்? காத்திருந்தான். ஏன்? பேதுரு வந்து என்னத்தை சொல்லுகிறாரோ அதன்படி செய்யறதுக்கு அவன் என்ன செய்ய, நான் மாத்திரம் இல்ல, குடும்பம் மாத்திரம் இல்ல, தன் உறவு முறைகள் விசேஷத்தன எல்லாரையும் கூட்டி அவன் காத்திருக்கிறான். பேதுரு வந்து எதை என்னத்தை சொல்ல போகிறார், எதை செய்ய சொல்லி சொல்ல போகிறார், அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை வாஞ்சியோடு விருப்பத்தோடு அவன் இருந்திருக்கிறான். அவன் இருந்த போதுதான் அங்கே வந்து பேதுரு வந்து அந்த இவர்களை பார்த்தபோது பேதுருக்கு இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி போட்டு அவர்களுக்கு அவர் அங்க பிரியங்க சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், பிறங்களுக்கு சாட்சி கொடுத்தார், நாங்களே அதுக்கு சாட்சியனே, அப்படியான காரியத்தை பிரசங்கிறார். இவ்வளவு காரியத்தையும் அவர்கள் பிரகசித்து இதண்ட போது அவர் சொல்லுகிறார், 40 1000 எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொல்லுகிறார். இவன் புறஜாதியா, இத்தாலிய பட்டத்து தலைவர், நூற்றுக்கு அதிபதி, அவட்டத்தில் வந்து சொல்வார், 1000 எல்லா ஜனங்களுக்காகவும் பிரதிச்சியமாகும்படி செய்யாமல் அவர் மறித்தோர்ந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவளும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிற எங்களுக்கே பிரதிச்சியமாகும்படி செய்தார். அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறுத்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயபதி என்று ஜனங்களுக்கு இருக்க பிரசங்கம் சாட்சிய ஒப்புக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவருடைய நாமத்தினால் பாவமன்மை பெறுவான் என்று தீக்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வானத்து வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவி இறங்கினார். புறஜாதிகள் மீது பரிசுத்தாவி இறங்கினார். பற்பல பாசங்களை பேசுகிறார்கள். அப்ப அவனுக்கு என்ன தேவைப்பட்டது? இவ்வளவு காரியம் இருந்தும் அவன் ரட்சிக்கப்பில்லை. இயேசுவே அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயித்தார், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார் என்ற ஒரு காரியம் அவனுக்கு அறியா இருந்தது. இவ்வளவு காரியத்தையும் செய்திருந்தவன் அவன் ரட்சிப்பில்லை. பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், என்ன காரியங்கள் செய்தார், மறிக்க நாங்களுக்கு சாட்சிகள் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவியினர் அங்க வந்து இறங்குகிறார். எல்லாரும் பற்பல பாசங்களை பேசி இதென்றால் இது எங்கே நடந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 120 சீஷர்கள் கூடியிருக்கும் போது இந்த காரியம் நடந்தது. அவருடைய சீஷர்கள் கூடியிருக்கும் போது, ஆனா இங்கே புறஜாதிகள் வந்து கூடியிருக்கும் போது பரிசுத்தாவியினர் வந்து இறங்குகிறார். இறங்கி இப்படியான காரியங்கள் போது அவர் தண்ணியை விளக்கலாமா,
என்று சொல்லி அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து தொடர்ந்து கொஞ்ச நாள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு போதித்து அவன் வழி நடத்த வேண்டியார். அப்ப இப்படியான காரியங்களை செய்து கொண்டும் ரட்சிப்பு இல்லாவிட்டால் நாம் தேவசோமத்திலே போக முடியாது. தேவசோமத்திலிருந்து இந்த காரியத்தை செய்வோமானால் தொற்கால் போல சீசி போல நாங்களும் என்ன செய்வோம், ஒரு நாள் மறித்தால் பிழைப்போம், இல்லாத உயிரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படும். அவை யாவர் மேலும் பரிசுத்தாய் பொழிந்தன அதே ஆவியானவர் இன்றும் பொழிவார், இன்றும் ஊற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆகவே கொர்நேலியு இவ்வளவு காரியத்தை ரட்சிப்புக்கு முதலில் செய்திருந்தால் அதே கேட்ட தேவன் உன் ஜபமும் தான தர்மங்களும் என் சமூகத்தில் வந்து எட்டியன்னு சொன்னால் நாம் எவ்வளவு அதிகமாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆகவே தேவசமத்திலே இருந்து நாங்களுக்கு ஒளிமை நின்று தேவசமத்திலே கேட்க போகிறோம். முடியுமான ஒரு பாடலை, அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். பாடின பாடலால் அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். பாடி முடிய தேவசமத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கடன் செல்வோம்.